பேராசிரியர் நா. வானமாமலை அவர்கள் எழுதிய தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள் என்ற நூலின் இடம்பெறும் இரண்டாவது கட்டுரை தமிழ் மன்னரும் சாதி பிரிவினைகளும். இதனை வாசிப்பவர் முனைவர் க. சுபாஷினி. சோழ மன்னர்கள் காலத்தில் இரண்டு வகையான சாதி பிரிவினைகளை பற்றி கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். முதல் ராசராசன் காலத்தில் வலங்கை பழம் படைகளிலார் பெருந்தனத்து வலங்கை பெரும் படைகள் அழகிய சோழத் தெரிந்த வலங்கை வேலைக்கார படைகள் ராஜராஜன் தெரிந்த வலங்கை வேலைக்காரர் என்ற படைப்பிரிவுகளின் பெயர்கள் கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. ராசராசன் காலத்திற்கு பிற்பட்ட கல்வெட்டுகளில் இடங்கை 96 இடங்கை 90 சமயத் தொடகை என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. பிற்காலச் சோழர்கள் சிலரது கல்வெட்டுகளில் 3 கை மகாசேனை 3 கை திருவேளாரர் என்ற பெயர்கள் காணப்படுகின்றன. இம்மூன்று பிரிவினரும் சாதி அடிப்படையில் அமைந்த பிரிவினரா அன்றி வர்க்க அமைப்பில் எழுந்த பிரிவினரா என்ற வினா எழுகிறது. இவ்வினாவிற்கு விடை கூற இம்மூன்று பிரிவுகளிலும் எந்தெந்த சாதியினர் அடங்கியிருந்தனர், அவர்கள் எத்தொழில்களை செய்து வந்தனர் என்பதையும் அவர்களிடையே நிலவிய உறவையும் அறிந்து கொள்வது அவசியமாகும். வலங்கை பிரிவில் நிலம் உடையாரும் உழவர்களும் வண்ணான் நாவிதன் போன்ற தொழிலாளிகளும் பனைமரமேறும் தொழிலாளிகளும் வன்னியர் போன்ற தொழிலாளிகளும் இடையர் போன்ற காரை பராமரிப்பவரும் அடங்கியிருந்தனர். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் தெலுங்கும் கன்னடமும் வழங்கும் நாடுகளிலும் இப்பிரிவினர் உள்ளனர். இப்பிரிவில் உள்ள சாதிகளில் சிலவற்றை ஜார்ஜ் கால்மன் எனும் நீதிபதி 1809 ஆண்டில் தாம் அளித்த தீர்ப்புண்டில் குறிப்பிடுகின்றார். அவையாவன: குசவன், மேளக்காரன், சானான், அம்பட்டன், கண்ணான், இடையன், வெள்ளாளன், பறையன், குரவன், ஒட்டன், இருளன், வேடன், வேட்டுவன் முதலியன. கல்வெட்டுகளிலும் செப்புப்பட்டயங்களிலும் காணப்பட்ட சான்றுகளின் அடிப்படையிலேயே சற்றேறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் தமது தீர்ப்பால் இம்முடிவுக்கு வந்திருக்கிறார். இந்த சான்றுகள் அனைத்தும் நிலம் உடையவர்களையும் நிலத்தில் பயிர் செய்யும் வகுப்பினரையும் அவர்களுக்கு ஊழியம் செய்யும் வகுப்பினரையும் குறிப்பிடுவதை காணலாம். இடங்கை பிரிவில் அடங்கியுள்ள சாதியில் 96 என்றும் 98 என்றும் நிகழ்ச்சிகள் குறிப்பிடுகின்றன. வீர ராசேந்திர சோழனது திருவெண்காட்டு கல்வெட்டு ஒன்று இடங்கை சாதியினிடமிருந்து மன்னன் கொண்ட வரியை கோவிலுக்கு அளித்ததாக கூறுகிறது. அக்கல்வெட்டில் இடங்கை பிரிவில் அடங்கியுள்ள சாதிகள் சிலவற்றின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவற்றை கவனிக்கும் பொழுது அவை வணிகம் செய்வோரையும் தச்சன் கரன் போன்ற தொழிலாளரையும் குறிப்பிடுகின்றன. தர்ஸ்டன் எனும் ஆராய்ச்சியாளர் கீழ்வரும் சாதிகளை இடங்கை சாதிகள் என்று குறிப்பிடுகிறார். அவைகளாவன: செட்டி, வாணியன், தேவாங்கன், கொத்தன், தட்டான், கண்ணான், கொல்லன், சக்கிலியன் முதலானவை ஆகும். 3 கை மகாசேனையை பற்றி இத்தகைய விவரங்கள் நமக்கு கிடைக்கவில்லை. சாதி பிரிவுகளோடு அப்படைக்கு தொடர்பு இருந்திருக்கும் என்று எண்ணுவதற்கு சான்றுகள் இல்லை. இடங்கை வலங்கை இவ்விரண்டு பிரிவிலும் அடங்காது 3 பிரிவினர் ஆகிய அனைவரையும் கொண்ட மன்னனது நிலைப்பாடாக இதனை கருதலாம். ஆகவே இக்கட்டுரையில் சாதிகளோடு தொடர்புடைய வலங்கை இடங்கை பிரிவுகளுக்கும் மன்னர் ஆட்சிக்கும் இடையே இருந்த தொடர்புகளை மட்டும் விளக்குவோம். அதுவே மேற்குறித்த வினாக்களுக்கு விடையுமாகும். சோழர் ஆட்சி முக்கியமாக நிலவுடைமை சுரண்டலை அடித்தளமாக கொண்டு நிலைந்திருந்தது என்ற கட்டுரையில் பார்த்தோம். குறிப்பு: தாமரை மலர் 2 இதழ் 5 April 1960 சோழர் ஆட்சியில் அறப்போர்கள் என்ற தலைப்பில் தாம் எழுதிய கட்டுரையை பேராசிரியர் நா. வானமாமலை அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார். இச்சுரண்டலை நிலைநிறுத்திக் கொள்ள அவர்கள் உள்நாட்டில் ஒரு சமூக தளத்தை நிறுவிக்கொள்ள அவசியமாயிருந்தது. உள்நாட்டில் அஸ்திவாரமில்லாமல் மக்களை சுரண்டுவதும் வெளிநாட்டுப் போர்களை நடத்துவதும் சாத்தியமல்ல. ஆகவே ஒவ்வொரு காலத்தில் சிற்சில சலுகைகளை கொடுப்பதன் மூலம் ஒவ்வொரு பிரிவினரை தங்களோடு சேர்த்து கொண்டார்கள். முதன் முதலில் நில உடைமைக்கு பங்கம் வராமலிருக்க பெரும்பகுதி நிலங்களுக்கு கோயில்களுக்கு எழுதி வைத்து அதன் மேற்பார்வையை நில உடைமையாளர்களுக்கு விட்டனர். ஊரிலுள்ள நில உடைமையாளர்களில் எந்த சாதியினர் அதிகமோ அவர்களே ஊர்ச்சபையாகவும் மகாசபையாகவும் இருந்து கோவில் நிலங்களை மேற்பார்வை செய்து வந்தனர். அரசர்களின் சமூகத் தளங்களில் இவ்வமைப்பு மிகவும் முக்கியமானது. ஆனால் நிலவடுமையாளர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. நிலத்தில் பாடுபடுபவர்களது ஆதரவை பெறுவதற்காக அவர்களுக்கும் சில சலுகைகள் வழங்கப்பட்டன. நிலத்தில் பாடுபடாத வண்ணான், அம்பட்டன், மேளக்காரன் முதலியவர்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டன. ஆனால் நில உடைமை சுரண்டல் கொடுமையாக இருந்தது என்பதை அக்காலத்தில் நடந்த அறப்போர்கள் காட்டுகின்றன. இவ்வாறு நில உடைமையாளர்களுக்கும் பயிர் செய்பவர்களுக்கும் அளிக்கப்பட்ட சலுகைகள் மூலம் அரசாங்கம் இழந்த வருமானத்தை வணிகர்களும் அவர்களை சார்ந்திருக்கும் தொழிலாளர்களுக்கும் புதிய வரிகளை விதித்து சரிகட்டி கொண்டனர். எடுத்துக்காட்டாக, தமிழ்நாட்டிலிருந்து பெருவாரியாக ஏற்றுமதியாகிய முத்து, தந்தம், பவளம், பாக்கு, சந்தனக்கொட்டை, ஏலம், பளிங்குக்கல், துணி, பட்டு முதலிய வணிகப் பொருட்களுக்கு ராசராசன் காலத்திலிருந்து சுங்கம் வசூலிக்கப்பட்டது. அக்காலத்தில் வணிகக் குழுக்களாக இருந்த வளஞ்சியம், மணிகிராமம், நானாதேசி, நகரத்தார் முதலியவற்றிலிருந்து சுங்கம் வசூலிக்கப்பட்டது. வணிகர்களுக்கும் கைத்தொழிலாளர்களுக்கும் விதிக்கப்பட்ட பல வரிகளை பற்றி பல கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. எகவை, உகவை, ஒட்டச்சு, பாய், தரி, இறை, தட்டாரப்பாட்டம் முதலியவை இத்தகைய வரிகள். வணிகம் வளர்ந்தோங்கிய காலத்தில் வணிகக் குழுக்கள் செல்வாக்கு பெற்றன. வணிகத்தை மேலும் பெருக்குவதற்கு இவ்வரிகளை நீக்க வேண்டியது அவசியம் என்று அவை உணர்ந்தன. வரிகளை நீக்குவதற்காக கிளர்ச்சி செய்வதற்கு இக்குழுக்கள் தங்களோடு தொடர்புடைய வணிகப் பொருள் உற்பத்தியாளர்களான கம்மாளர்களையும் அவர்கள் போன்ற கைத்தொழிலாளிகளையும் தங்களோடு இணைத்து கொண்டார்கள். இவ்வாறு நிலவுடைமை வகுப்பினரும் அவர்கள் தங்களோடு இணைத்து கொண்ட சாதியினரும் வலங்கை பிரிவினர் ஆனார்கள். வணிகக் குழுவினரும் அவர்கள் தங்களோடு சேர்த்து கொண்ட சாதியினரும் இடங்கை பிரிவினர் ஆனார்கள். வலங்கை பிரிவினர் கை வலுத்திருக்கும் போது மன்னன் அவர்களோடு சேர்ந்து கொண்டு இடங்கை பிரிவினரை அடக்குவான். இடங்கை பிரிவினர் கை வலுத்திருக்கும் போது மன்னர் அவர்களுக்கு சில சலுகைகளை அளிப்பான். எடுத்துக்காட்டாக, முதற் குலோத்துங்க சோழன் காலத்தில் வணிகக் குழுக்கள் இலங்கை, சுமத்ரா, ஜாவா, பர்மா முதலிய நாடுகளோடு வணிகம் செய்து பெரும் பொருள் ஈட்டி செல்வாக்கும் பெற்று வந்தன. பல போர்களால் மன்னனது கருவூலம் காலியாக இருந்தது. அரசன் வணிகர்கள் மீது வரி விதித்து அவர்களது எரிப்பை தேடிக்கொள்ள விரும்பவில்லை. ஓர் உபாயத்தை கையாண்டு அவர்களின் வருமானத்தை பெருக்கி தனக்கும் பண வருவாய் வர வழி செய்தான். அயல் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த சுங்கவரியை அவன் நீக்கிவிட்டான். வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அவர்களுக்கு லாபம் உயர்ந்தது. அதில் ஒரு பகுதியை அவர்கள் அரசனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தனர். அரசன் அவர்களது ஆதரவை இவ்வாறு பெற்றான். இச்செய்தி குலோத்துங்கனது கல்வெட்டுகளிலும் ஒட்டக்கூத்தர் பாடிய குலோத்துங்க சோழன் உலாவிலும் காணப்படுகிறது. சுங்கம் தவிர்த்து இருள் நோக்கி உலகாண்டவன் என்பது மாநாடு கல்வெட்டு. புவிராச ராசமனு முதலோன் நாளில் தவிராத சுங்கம் தவிர்த்தோன் என்று குலோத்துங்க சோழன் உலா கூறுகிறது. தொழில்கள் காரணமாக இடங்கையர் வலங்கையர் நலன்களில் வேறுபாடு இருந்தது. வலங்கையினரில் பயிரிடுவோரும் இலங்கையினரில் தொழிலாளர்களும் மன்னனது சுரண்டலால் பாதிக்கப்பட்டவர்களே. இவ்விரு பகுதியினருக்கும் அரசின் மீது வெறுப்பு தோன்றுவதுண்டு. அவர்கள் ஒன்று சேர்ந்து மன்னனை எதிர்த்து விழாவண்ணம் அரசர்கள் அவர்களிடையே பழமையான சுதந்திரங்கள் பற்றிய தகராறுகளை மூட்டிவிட்டு பெரும் கலகங்களுக்கு தூண்டிவிட்டனர். இத்தகைய கலகங்கள் வலங்கை இடங்கை கலகங்கள் என்றும் இவை மூட நம்பிக்கைகளால் வளர்ந்தனவென்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல. ஆடுதுறை கல்வெட்டு ஒன்று இடங்கை வலங்கை கலகங்களை பற்றி குறிப்பிடுகிறது. அதை குறிப்பிட்டு கோயில் சாசனங்களின் முகவுரை ஆசிரியர் கீழ்வருமாறு கூறியுள்ளார். கல்வெட்டும் அரசாங்க அதிகாரிகளின் உதவியுடன் வன்னியர்களும் வேளாளர் பிராமணர் முதலிய நிலச்சொந்தக்காரர்களும் சேர்ந்து இடங்கை பிரிவில் அடங்கிய 96 வகை சாதியினருக்கும் இழைத்த அநீதிகளை கூறுகிறது. இதேபோல இடங்கை வகுப்பார் அக்காலத்தில் ஏற்க வேண்டி வந்த வரிச்சுமைகளையும் தெரிவிக்கும் கல்வெட்டுக்கள் நாட்டின் பல பாகங்களிலும் கிடைக்கின்றன. ஆகவே இக்கலகங்களுக்கு காரணம் சிறு சாதி பூசல்கள் அல்ல. நில உடைமையாளர்கள் தங்கள் நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இடங்கையினருக்கு இழைத்த அநீதிகளே இக்கலகங்களுக்கு காரணம். இடங்கையினர் வலுவுற்று இருக்கும்போது அரசனும் அவ்வவ் நீதிகளை ஆதரித்து வந்தான். அவர்கள் ஒன்று சேர்ந்து வலு பெறும்பொழுது அரசன் அவர்களுக்கு சில சலுகைகளை அளிப்பான். இடங்கை பிரிவுகளிடையே உட்பூசல்களை ஏற்படுத்த அரசனும் நில உடைமையாளர்களும் முயன்று வந்தனர். இம்முயற்சிகள் வெற்றியடையும் போது இடங்கை வகுப்பினர் கொடுமையாக அடக்கப்பட்டனர். அவர்கள் கொடுக்க வேண்டிய வரிகளும் கூடின. அனுபவத்தின் மூலம் ஒற்றுமையின் அவசியத்தை உணர்ந்த இடங்கை வகுப்பினர் ஒன்று கூடி ஒற்றுமையாக இருப்பதற்கு முடிவு செய்ததுண்டு. வாலிகண்டபுரம் கல்வெட்டு இம்முடிவுக்கு சான்று கூறுகிறது. ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் இராஜராஜ தேவனுக்கு யாண்டு 16வது வடகரை நாட்டு வாலிகண்ட புறத்துறையான் திருவாலீஸ்வரமுடைய நாயனார் திருக்கோயிலில் இடங்கை உள்ளது. சகலரும் நிறைவுற நிறைந்து குறைவரக்கூடி கல்வெட்டில் வெளியாவது. பல மண்டலங்களிலும் பிராமணரும் சித்திரமேழி பெரிய நாட்டார் யாதவர் கொல்லர் தலைவரான மலையமான்களும் காயாங்குடி கண்ணுடைய அந்தனரும் பரவர் குலபத பவன பாட்டாரும் பதினெண் விஷயத்தில் பாணியங்களும் பொற்கோயில் கைக்கோணரும் இடங்கை சகலர்களும் ஒருவருக்கு வந்த நன்மை தீமை அனைவரும் அதாகவும் விளங்கினோமாகில் மறுசாதிக்கும் கீழ்சாதிக்கும் தாழ்வு செய்தோம் ஆவோம். இதற்கு பின் இக்கல்வெட்டு இம்முடிவுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள் கோயிலுக்கு செலுத்த வேண்டிய அபராதத்தை வரையறுத்து சொல்கிறது. இக்கல்வெட்டு இடங்கை வகுப்பினர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறுவதோடு வலங்கை வகுப்பைச் சேர்ந்த பெரிய நாட்டார் யாதவர் பரவர் முதலியவர்களும் ஒன்று சேர்ந்து தீமைகளை எதிர்க்க வேண்டுமெனவும் நன்மைகளை பங்கிட்டுக் கொள்ள வேண்டுமெனவும் கூறுகிறது. இடங்கை வகுப்பினருக்கும் மற்றும் இக்கல்வெட்டில் கண்ட வேறு சாதியினருக்கும் ஒருவருக்கு வந்த நன்மை தீமைகள் எல்லோருக்கும் வந்ததாக கருத வேண்டும் என்ற உறுதியை இக்கல்வெட்டின் மூலம் சாதாரண மக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். அரசர்கள் இருவகை சாதி பிரிவுகளையும் முட்டி மோதவிட்டு தங்கள் சுரண்டலை நீடிக்கச் செய்ய முயற்சிகள் பன்முறை வெற்றி பெற்றன. பலவித இன்னல்களை பொதுவில் அனுபவித்த பிறகு வலங்கை பிரிவில் உழைக்கும் சாதியினரும் தீமையை எதிர்க்கவும் நன்மையை வரவேற்கவும் ஒன்றுபடுவோம் என்று உறுதி செய்து கொண்டதை குறிக்கும் இக்கல்வெட்டு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது. அபூர்வமாக கிடைக்கும் இச்சான்றுகளின் மூலம் இடங்கை வலங்கை கழகங்கள் வெறும் சாதி கழகங்கள் அல்லவென்றும் வர்க்க முரண்பாடுகளின் அடிப்படையில் முரண்பட்ட நிலவுடைமை வர்க்கமும் வணிக வர்க்கமும் தம்மோடு இணைத்து கொண்ட மக்கட்பிரிவுகளின் கூட்டமைப்புகளே என்றும் முடிவுக்கு வரலாம். இவ்வமைப்புகளில் அடித்தட்டிலுள்ள உழைக்கும் மக்கள் இடங்கை வலங்கை அமைப்பை விட்டு விலகி நன்மை தீமைகளில் ஒன்றுபட்டு நிற்கச் செய்த முயற்சியும் நமக்கு புலனாகிறது. பேராசிரியர் நா வானமாமலை அவர்கள் எழுதிய தமிழ்நாட்டில் சாதி சமத்துவ போராட்ட கருத்துக்கள் என்ற நூல் வாசிப்பு நிறைவுற்றது. தமிழ் மரபு அறக்கட்டளையின் சுவலி ஒலிப்புத்தக திட்டத்தின் கீழ் இப்புத்தகத்தை வாசித்தவர் முனைவர்